இந்த பெண்டு மாப்பிள்ளைக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமாக சில வசனங்களை தியானிக்க விரும்புகிறேன். தயவுசெய்து கொஞ்சம் நேரம் எல்லாரும் அமைதியாக கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர்களின் நிருபம் 5:22 23 வாசிக்கலாம்.
மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் ரட்சகரா இருக்கிறார்.
அதன் பின்பு 25
புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து.
சரி, 22 எபேசியர்களின் நிருபம் 5 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். Wives, submit yourself unto your own husband as unto the Lord. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுவது போல உங்களுடைய சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 25 புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். Husband, love your wives. புருஷர்களே, உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். இவ்விதமான பிரமாணம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டே காரியம்தான், புருஷர்களே மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். லவ் அண்ட் ஒபீடியன்ஸ். இந்த ரெண்டு காரியங்களும் இவங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பார். மார்டின்ஸ் அவர் ஜெபசியை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ரெண்டு பேருமே சின்சியர் பிலீவர்ஸ், கிறிஸ்தவ சூழ்நிலையிலே வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் கல்வாரி சபையினுடைய பிலீவர்ஸ், சின்சியராக சபைக்கு வந்து கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். இப்பொழுது அவர்கள் வந்து விவாக நாளுக்கு வந்திருக்கிறார்கள், விவாகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கொடுத்த வாக்கானது இவர்களை கணவனும் மனைவியுமாக மாற்றியிருக்கிறது. இன்றையிலிருந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறார்கள். எப்படி அப்படி மாறினார்கள் என்றால், தேவ சமூகத்திலே அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக கொடுத்த இந்த வாக்கு அவர்களை மாற்றியிருக்குது. இன்று முதல் அவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அவங்க வந்து பிரைட் குரூம் அண்ட் பிரைடாக இருந்தாங்க, மணவாளன் மணவாட்டியாக இருந்தார்கள். இப்பொழுது மணவாளன் மணவாட்டி அல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். ஆமீன். ஆண்டவர் மனுஷனுடைய வாழ்க்கையிலே பல ஸ்டேஜஸ் வைத்திருக்கிறார். இந்த தினத்திலே அவர்கள் இன்னொரு ஸ்டேஜ், ஒரு ஹையர் ஸ்டேஜ் அடைந்திருக்கிறார்கள். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக மாறியிருக்கிறார்கள். இன்றையிலிருந்து அவர்கள் புதிய வாழ்க்கை, புதிய அவர்கள் குடும்ப வாழ்க்கையை செய்ய போகிறார்கள். கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், புருஷர்களே உங்கள் மனைவியினிடத்தில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. புருஷன் வந்து மனைவியினிடத்திலே அன்பு கூற வேண்டும். நம்ம ஆடம் அண்ட் ஈவை நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது, அந்த ஆடம் வந்து தனிமையாக இருந்தான். கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 2:17 வாசிக்கலாம். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஆதியிலே தேவன் ஆதாமை உண்டாக்கினார். முதல் மனிதன் ஆதாம், அவனை ஏதேன் என்ற தோட்டத்திலே வைத்திருந்தார். எல்லா சிறுசுகளையும் உண்டாக்கின பின்பு கடைசியாக மனுஷனை தேவ சாயலாக உண்டாக்கி அவனை ஏதேன் என்ற தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவன் தனிமையாக இருந்தான். அவனை சுற்றி பறவைகள், மிருகங்கள், எல்லா மரம் செடிகள் இருந்தாலும் அவன் வந்து தனிமையாக இருக்கிறான். அவைகள் அவனுக்கு துணையாக மாற முடியாது. அவனுக்கு ஒரு ஏற்ற துணை, ஒரு சூட்டபிள் ஹெல்ப்பை அவனுக்கு உண்டாக்க வேண்டும் என்று கர்த்தர் மனசிலே நினைத்து அவனுக்கு அயர்ந்த நித்திரை ஏற்படுத்தினார் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். 21 வாசிக்கலாம்.
அவன் நித்திரை அடைந்தான். அவர்
இதோ அவனுக்கு அயர்ந்த நித்திரையை ஏற்படுத்தினார். அவனுக்கு மயக்கம் போல அயர்ந்த நித்திரை வந்தது. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். அடுத்த வசந்தை வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷன் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார்.
இதோ தேவனாகிய கர்த்தர் அவனுடைய விலா எலும்பிலிருந்து, அவனுடைய மாம்சத்திலிருந்தும் அவனுடைய எலும்பிலிருந்தும் அவனுடைய ஆவியிலிருந்தும் அங்கே மனுஷியை உண்டாக்கினார். இப்பொழுது அவளை வந்து அவனிடத்திலே கொண்டு வரும் பொழுது, ஆதாமிடத்திலே கொண்டு வரும் பொழுது ஆதாம் என்ன சொல்லுகிறான் என்றால், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் என் ஆவியில் ஆவியுமாய் இருக்கபடியால் இவள் மனுஷி எனப்படுவாள் என்று அவன் சொல்லுகிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள்,
இவள் மனுஷனின்றி எடுக்கப்பட்டபடியால் இவள் மனுஷி எனப்படுவாள், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். அதனால அவனுடைய எலும்பிலிருந்தும் அவனுடைய மாம்சத்திலிருந்தும் அவனுடைய ஃபிமைன், அவனுக்குள்ள இந்த ஃபிமைன் ஸ்பிரிட் அவர் பிரித்தெடுத்து அங்கே மனுஷியை உருவாக்கி அவனை அவளிடத்திலே அங்கே காட்சியிலே கொண்டு வரும் பொழுது, இவள் என்னிடத்திலிருந்து இவள் வந்திருக்கிறாள், இவளுடைய மாம்சம் என்னுடைய மாம்சம், இவளுடைய எலும்பு என்னுடைய எலும்பு, இவள் என்னுடைய சரீரத்தின் ஒரு பாகமாய் இருக்கிறாள், அதனாலே இவள் மனுஷி எனப்படுவாள் என்று அங்கே சொல்லுகிறான். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்.
இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று கர்த்தர் ஆதியிலே ஆதாம் ஏவாளை அங்க உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளுக்கு தகப்பன் தாயெல்லாம் இல்லை, ஆண்டவர் அவங்களை நேரடியாக உண்டாக்கினார். ஆனா இந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கால், புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்றது வருங்காலத்தில் நடக்கிற காரியத்தை அவர் சொல்லியிருக்கிறார். தகப்பனையும் தாயையும் கணம் பண்ண வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கணம் மரியாதையை கொடுக்க வேண்டும், அவர்களை ஆதரிக்க வேண்டும். ஆனால் புருஷன் வந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Therefore shall a man leave his father and his mother and shall cleave unto his wife and they shall be one flesh. அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று இங்கே ஏதேனிலே கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே நீங்கள் மார்க்கு எழுதின சுவிசேஷத்திலையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அதே காரியத்தை தான் நீங்கள் வாசிக்க முடியும். மார்க்கு 10:6 இதே காரியத்தை தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தர் வந்து இப்பொழுது லோகாஸாக இருக்கிறார், தியோபனியாக இருக்கிறார், ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறார், அவர் வார்த்தையின் ரூபத்தில் இருக்கிறார். மேட் பாடியில இருந்து ஆடம் அண்ட் ஈவை உண்டாக்கினார். இதே வசனத்தை அவர் மாம்சத்துல வந்த பிறகும் அதே வேலை தான் சொல்றார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். அதே கர்த்தர் தான் இப்பொழுது மாம்சத்துல வந்து சொல்லுகிறார். அது வேற கடவுள், இது வேற கடவுள் கிடையாது. ஏதேனிலே ஆதாம் ஏவாளை இணைத்து ஆசீர்வதித்த அதே கர்த்தர் உலகத்திலே 2000 மனுஷனாக வந்தார். இயேசுவாக அவர் வந்து அவர் இதே வசனத்தை வேதபாரர் பரிசெய்திட்டு சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த கணவனும் மனைவியும் இணைப்பானது இது ஒரு டெம்பரரியான இணைப்பு அல்ல. இவர்கள் பிரியக்கூடாது. எப்பொழுதுமே உலகத்தில் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இவர்கள் ஒன்றாகவே இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது ரெண்டு பேரும் நீ பேர்த்து அடைந்திருப்பார்கள் என்றால் இது அவர்கள் வந்து மகிமையிலே ஒன்றாகத்தான் இருப்பார்கள். இது ஒரு எட்டர்னல் ஃபெல்லோஷிப். அதனால் அவர்கள் வந்து ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். எக்காரணத்திட்டும் இவர்கள் வந்து பிரியக்கூடாது, இவருடைய அன்பு குறையக்கூடாது, இவருடைய அன்பு இங்கே மாத்திரமல்ல இந்த உலகத்துக்கு அப்பால நித்தியத்திலையும் அது நீடிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால இதுல என்ன குறிக்கிறது என்றால் அந்த கணவன் மனைவியினுடைய அன்பு வந்து எட்டர்னல், நித்தியமானது. அது வந்து எந்த விதத்திலையும் அது குறையக்கூடாது, எப்பொழுதும் நிரந்தரமான அன்பு இருக்க வேண்டும். ஆங்கிலத்திலே பெர்ஃபெக்ட் லவ் என்று சொல்லப்படுகிறது, பரிபூர்ணமான ஒரு அன்பு, பெர்ஃபெக்ட் லவ். ஆடம் அண்ட் ஈவ் வந்து அவர்கள் ஏதேனில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் லவ் இருந்தது. கணவனும் மனைவியும் பெர்ஃபெக்ட் லவ்ல இருந்தாங்க, பரிபூர்ணமான அன்பிலே இருந்தார்கள். அங்கே எந்த விதமான தீமையும் கிடையாது, அங்கே எந்த சிக்னஸும் கிடையாது, ஏதேனில் எந்த பாவமும் தவறான காரியங்களும் கிடையாது. அவள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவங்க வந்து பாதுகாப்பாக இருந்தார்கள். தேவர் சேஃப் இன் காட்ஸ் பெவிலியன், தேவனுடைய கூடாரத்திலே அவர்கள் வந்து பாதுகாப்பாக இருந்தார்கள். அவங்களுக்கு மரணம் என்பது இல்லை. தே ஹேட் நோ டெத் அரவுண்ட் தம், அவங்களை சுற்றி மரணம் என்பதே கிடையாது. ஜீவனை நித்திய ஜீவனை உடையவர்களாக இருந்தார்கள். தே ஹேட் பெர்ஃபெக்ட் லவ், அவங்களுக்கு வந்து பரிபூர்ணமான அன்பு இருந்தது. ஆமென். அவங்க தேவனை நேசித்தார்கள், ஒருவரை ஒருவர் நேசித்தார்கள். நம்ம தேவனை நேசிக்கும் பொழுது ஒருவரை ஒருவர் நேசிப்போம். உன் தேவனாய கர்த்தரத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடு அன்பு கூறுவாயாக, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனத்திலும் அன்பு கூறுவாயாக. அன்பு என்பது தான் தேவனுடைய கற்பனையாக இருக்கிறது. தேவனை நேசிப்பது, தேவனுடைய பிள்ளைகளை நேசிப்பது, இதுதான் பெர்ஃபெக்ட் லவ் ஆக இருக்கிறது. அதனால ஏதேனிலே அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் லவ் இருந்தது, எந்த விதமான அன்பிலே குறைச்சல் கிடையாது. அன்பு பரிபூர்ணமாக அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்ம என்ன காண்கிறோம் என்றால், அந்த அன்பு வந்து அந்த மனைவி வந்த பிறகு அது பூரணப்படுகிறது. அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல தேவன் வந்து தனிமையா இருப்பதில்லை, அவர் பிரியப்படலை. God wanted to have a family. ஆண்டோருக்கு ஒரு ஃபேமிலி வேணும் என்று ஆசைப்பட்டார். அதனால் தான் அவர் ஆடாமை உருவாக்கினார். ஆடாமுக்கு அங்கே ஏவாளை கொடுத்து அவர்கள் மூலமாக தனக்கு பிள்ளைகள் வர வேண்டும், தனக்கு ஒரு சந்ததி வேண்டும், அவர்களோடு கூட அவர் ஐக்கியப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பின. அப்படினாலே அவர் தம்முடைய ஜீவனை தம்முடைய குமாரனாகிய ஆதாமுக்குள் வைத்து அவனுக்கு துணையை ஏற்படுத்தி அவன் மூலமாக ஒரு சந்ததியை அவர் எதிர்பார்த்தார். ஆமீன். அந்த சந்ததியோடு கூட அவர் எப்பொழுதுமே ஐக்கியப்பட வேண்டும் என்று நினைத்தார். God wanted fellowship. அதே போல மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் வேணும், அவனுக்கு ஒரு ஐக்கியம் வேணும். அதனால் எல்லாம் அவனுக்கு இருந்தாலும், அவனுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும், வீடு வாசல் மற்றும் எல்லாமே சொந்தக்காரர்கள் இருந்தாலும், ஒரு மனுஷனுக்கு ஏற்ற துணை அவனுடைய மனைவியாய் இருக்கிறாள். ஆமே. கர்த்தர் அங்கே மனுஷியை உருவாக்கி அவளை வந்து அவனத்திலே கொண்டு வரும் பொழுது அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இவள் என்னுடைய எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள். She was a part of me. அவள் என்னில் ஒரு பாகமாய் இருக்கிறாள், என்னில் இருந்து அவள் வெளிப்பட்டிருக்கிறாள் என்று அவன் சொல்லுகிறான். அதெல்லாம் ஒரு புருஷனும் மனைவியும் அன்பு அவங்க வாழ்க்கையிலே நிரந்தரமாக இருக்க வேண்டும், அவர்களுக்குள்ளே மனக்கசப்பு பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு தேவை, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தேவை என்றால், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் என்னிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறாள், இவள் என்னில் ஒரு பாகமாயிருக்கிறாள், அதனால நான் வந்து அவளை நேசிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகள் வந்து உங்கள்ல இருந்து வெளிப்பட்டிருக்கிறாங்க. தாய் என் பிள்ளை மேல பாசமா இருக்கிறா, அந்த பிள்ளை மேல ரொம்ப பாசமா இருக்கிறா. எல்லா தாய்மார்களும் பிள்ளைகள் மேல பாசமா இருக்க, என்ன காரணம், அவங்க வந்து அந்த குழந்தை வந்து தாயிலிருந்து வெளிப்பட்டிருக்கு. தாயிலிருந்து வெளிப்பட்டதுனால அந்த குழந்தை என்ன தவறு செய்தாலும் தாய்க்கு வந்து அந்த குழந்தை மேல பாசம் இருக்குது. அதே போல ஆடாமிலிருந்து ஏவாள் வெளிப்பட்டதுனால, அவளிலிருந்து வந்ததுனால, அவள் வந்து இவனிலிருந்து புறப்பட்டு வந்த அப்படின்னால இவனின் ஒரு பாகமாயிருப்பதனாலே ஆடம் ஈவை நேசிக்கிறான். ஏவாள் செல் அங்கே தவறு செய்தாலும் வஞ்சிக்கப்பட்டாலும் அவனுடைய அன்பு அதனால மாறவில்லை. காரணம் என்ன, என்ன ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், அந்த ஏவாள் வந்து ஆதாமிலிருந்து வெளிப்பட்டிருக்கிறாள். ஆமே. அதனால அவங்களுக்குள்ள பெர்ஃபெக்ட் லவ் இருந்தது, எந்த விதத்திலும் அந்த அன்பு மாறாதது. அதனால அவன் என்ன சொல்கிறான், இவள் என்னிடத்திலிருந்து வந்தாள், என்னிடத்திலிருந்து அவர் புறப்பட்டு வந்தாள், அதனால நான் என்ன செய்யறேன் என்றால் அவளை நேசிக்கிறேன், அவளுடைய ஆரிஜின், அவள் எங்க, அவளுடைய துவக்கம் எங்க இருக்கிறது என்றால் அது எனக்குள்ள இருக்கிறது. எனக்குள்ள இருந்து அவள் வந்திருக்கிறபடினாலே நான் அவளை நேசிக்கிறேன். அவளுடைய மாம்சம் என்னுடைய மாம்சம், அவளுடைய எலும்பு என்னுடைய எலும்பு, இது அவள் என்னுடைய சரீரமாய் இருக்கிறாள் என்று சொல்லி அவ்விதமாக நேசித்தான். இதுதான் கிறிஸ்டியன் மேரேஜ். கிறிஸ்டியன் மேரேஜினுடைய அடிப்படையே அதுதான். அதே போல ஏவாள் என்னென்ன, ஏவாளுக்கு அங்கே ஆதாம் சொல்லுகிறான், நீ வந்து உங்க வெளியே, நீ உலகத்துல வருவதற்கு முன்னதாக நீ எங்கே இருந்தாய், நீ எனக்குள் இருந்தாய், உன்னுடைய ஆரிஜின் வந்து எனக்குள்ள இருந்தது, உன்னுடைய ஐடென்டிபிகேஷன் யாரு, நான் தான் உன்னுடைய ஐடென்டிபிகேஷன், உன்னுடைய துவக்கம் வந்து எங்க இருக்கு, எனக்குள்ள இருக்கு. என்னிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார் என்றால் உன்னை உருவாக்கி இப்பொழுது காட்சியிலே கொண்டு நம்மை அவர் இணைத்திருக்கிறார் என்று அவள் அங்கே சொல்லும் பொழுது அவள் ஆடாமை நேசிக்கிறாள். ஏன் ஆடாமை நேசிக்கிறாள் என்றால் அவளுடைய ஐடென்டிபிகேஷன், அவளுடைய ஆரிஜின், அவள் என்ன சென்றால் அவள் வந்து அந்த ஆதாமில் ஒரு பாகமாய் இருப்பதனாலே அவங்களுக்குள்ள அந்த அன்பு பரிபூர்ணமாய் இருந்தது, பெர்ஃபெக்ட் லவ் அவங்களுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. ஹி லவ்ஸ் ஹர் ஒன்லி ஃபார் ஒன் ரீசன், பிகாஸ் ஹி கேம் அவுட் ஆஃப் ஹிம். ஒரே ஒரு காரணம் என்னவென்றால் அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறாள். அந்த வெளிப்பாடானது அவனுக்கு, ஆடாமுக்கு இருந்தது. ஏவாளுக்கு அந்த வெளிப்பாடு இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். ஆண்டவர் எல்லாத்தையுமே ஆணும் பெண்ணுமாக உருவாக்கும் பொழுது, மனுஷனை உண்டாக்கும் பொழுது அவனுடைய மனைவி அவனுடைய துணைவியை அவனுக்குள்ளே வைத்து உண்டாக்கிறார். அது அவனுக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். இதை கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் ஆதாமுக்கு ஒரு துணையை ஏற்படுத்த வேண்டும் நினைக்கும் பொழுது அவர் மறுபடியும் மண்ணை எடுத்து பிசைஞ்சி ஒரு பெண்ணை அவர் உருவாக்கவில்லை. ஆதாமுக்கு அயந்த நித்திரை ஏற்படுத்தி அவனுக்குள் இருக்கிற அந்த மனுஷியை அங்கே பிரித்து எடுக்கும் பொழுது இவள் என்னிலிருந்து புறப்பட்டு வந்தாள். இதுதான் மிஸ்ட்ரி. மற்ற சிருஷ்டிப்புக்கும் மனுஷனை உண்டாக்குறதுக்கும் அந்த அந்த வித்தியாசம் அதுதான். அதனால எந்த சூழ்நிலை, இந்த ரெவலேஷன் இருக்கும் என்றால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவங்களுடைய அன்பு வந்து மாறாமல் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்படி மாறாததோ அதே போல கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு கணவன் மனைவியினுடைய அன்பு மாறாததா இருக்கிறது. பிகாஸ் லவ் இஸ் பேஸ்ட் அப்பான் த ரெவலேஷன் ஆஃப் ஆரிஜின். இந்த அன்பு எதுன்னு அடிப்படையில் இருக்கிறது என்றால் அந்த எங்கிருந்து அவள் உற்பத்தி ஆனார்கள் என்பதை பொறுத்து இருக்கு. கர்த்தர் வந்து நம்மை வந்து மனவாட்டியாக அவர் நேசிக்கிறார், சபையை மனவாட்டியாக நேசிக்கிறார். இந்த விவாகமானது ஒரு அடையாளமாக இருக்கிறது, அதனுடைய பேட்டர்னாக இருக்கிறது. கர்த்தர் வந்து ஒரு சபையை அவர் மனவாட்டியாக நேசிக்கிறார். அந்த சபை வந்து எங்கிருந்து வந்தது என்றால் அவரிடத்திலிருந்து வந்தது. ஆண்டவர் கல்வாரியிலே அயந்த நித்திரை அடைந்து அந்த தம்முடைய இரத்தத்தினாலும் தம்முடைய ஆவியினாலும் அவர் அங்கே சபையை உருவாக்கினார். பெந்தேகோஸ்தே என்ற நாளிலே சபையானது உருவானது. எப்படி? அவருடைய மரணம், மரணத்தின் மூலமாக, மரண அடக்கம் உயிர்த்தெழுதல் மூலமாக அங்கே ஒரு பிரைட் அங்கே வருகிறாள். அதனால நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் என்றால் நான் தேவனத்திலிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய ஆரிஜின் வந்து தேவனத்திலிருந்து வந்திருக்கேன். நான் வந்து எங்கள் அம்மா அப்பா மூலமாக நான் பிறந்தாலும் என்னுடைய ஆரிஜின் வந்து உலக தோற்றத்துக்குள்ளாக தேவனத்தில் இருக்கிறது. அதனால எப்படி ஆதாமுக்கு அயந்த நித்திரை ஏற்பட்டதோ அதே போல கர்த்தர் கல்வாரியில் அயந்த நித்திரையை அவரை அங்கே செய்து அங்கே மனவாட்டியே ஆண்டவர் கொண்டு வருகிறார். தம்முடைய சரீரத்திலும் தன்னுடைய ரத்தத்திலிருந்தும் தன்னுடைய மாம்சத்திலிருந்தும் கர்த்தர் வந்து அந்த சரீர அங்கே மனவாட்டியை கொண்டு வருகிறார். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவையும் அவருடைய சபையும் பற்றி சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெருசு, இதை நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய சபையை பற்றி சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். எபேசியர் 5:31-32 வாசிக்கிறார்.
இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன்.
ஏதோ புருஷன் மனைவி வந்து கிறிஸ்துவும் சபைக்கு அடையாளமா இருக்கார், ரூபன் வந்து கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறார், ஏதோ ஜெபஸ்ரீ வந்து சபைக்கு அடையாளமா இருக்கிறார்கள். எப்படி வந்து ஆதாமிலிருந்து ஏவாள் வந்தாளோ அதே போல கிறிஸ்துக்குள்ள இருந்து நம்ம வந்திருக்கிறோம். எபேசியர் 1:4 உலக தோற்றத்துக்கு முன்னதாக நாம கிறிஸ்துவுக்குள் அங்கே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நாலாம் வசனத்தை அதை வாசிக்கலாம்.
தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி.
இதோ உலக தோற்றம் முதல் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றம் முதல் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்ம கிறிஸ்துக்குள் இருந்தோம், கிறிஸ்துவின் சிந்தையில இருந்தோம். இப்பொழுது நம்ம கிறிஸ்துவின் சிந்தையில இருந்து நம்ம பேட் பாடியை பைபாஸ் பண்ணி நம்ம மாம்சத்துல வந்திருக்கிறோம். எப்படி ஏவாள் ஆதாமில இருந்து வெளிப்பட்டாலோ அதே போல நம்ம செகண்ட் ஆடம் ஜீசஸ் கிரைஸ்ட்ல இருந்து நம்ம இன்றைக்கு மாம்சத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை செப்பரேட் பண்ணி இருக்கிறார். இப்பொழுது இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம அவரோடு கூட மறுபடியும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஏவாளை செப்பரேட் பண்ணுகிறார், பிறகு ரீயுனைட் பண்ணுகிறார். அதே போல ஆண்டோர் நம்மளை உலகத்திலே வந்து செப்பரேட் பண்ணி கொண்டு வந்து அதன் பின்பு என்ன வார்த்தையானது நம்மை சந்திக்கும் பொழுது நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் விவாக யூனியன், இன்விசிபிள் யூனியன். நம்ம வெட்டிங் சப்பருக்கு நம்ம போறோம். அதே போல இப்ப இவங்க வந்து வெட்டிங் சப்பர் ரிசப்ஷனுக்கு போறாங்க. மார்டின் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஏதோ மார்டின் ஜெபஸ்டி, இவர்கள் விவாகத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். கணவனும் மனைவியுமாய் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேரேஜ் யூனியன்ல இருக்கிறாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் அவங்க வெட்டிங் சப்பருக்கு போறாங்க. அதே போல நம்ம வந்து வெட்டிங் சப்பருக்கு போறோம். இது ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆட்டுக்குட்டியாண்டிய கல்யாண விருந்துக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து நம்ம அங்க போவோம். பின்பு நமக்கு ஒரு ஃபியூச்சர் ஹோம் இருக்கிறது. ஜெபஸ்டி என்ன செய்றால் மார்டினுடைய வீட்டுக்கு போக வேண்டும், மணவாளனுடைய வீட்டுக்கு போக வேண்டும். அதுதான் அவளுடைய ஃபியூச்சர் ஹோம். அதே போல நம்ம வந்து ஃபியூச்சர் ஹோம் நமக்கு நியூ ஜெருசலேம். அங்கே வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது கோல்டு சில்வர், கோல்டு சில்வர் கிடையாது, கோல்டு டைமண்ட் பேல் நாளே அந்த கட்டப்பட்ட அந்த பட்டணம் கோல்டன் சிட்டி, அந்த பேல் சிட்டிக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார். அதுதான் நம்முடைய ஃபியூச்சர் ஹோம். அங்கே நம்ம நித்திய காலமாக நம்முடைய மனவாழ்நாய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம வாழுவோம். ஹல்லேலூயா. அதனால இந்த மேரேஜ் வந்து அதுக்கு அடையாளமாக இருக்கிறது. பெர்ஃபெக்ட் லவ், ஆடம் அண்ட் ஈவுக்கு வந்து இந்த பெர்ஃபெக்ட் லவ் இருந்தது. அதே போல மார்டினுக்கு அந்த பெர்ஃபெக்ட் லவ் வேணும், ஜெபஸ்ரீக்கு அந்த பெர்ஃபெக்ட் லவ் வேணும். எப்படி வேணும்னா, கர்த்தர் இந்த மனைவி எனக்கு கொடுத்தார். உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் வந்து ஜெபஸ்ரீயை எனக்கு மனைவியாக தெரிந்து கொண்டார். இன்றைய தினத்திலே அவர் வந்து எனக்கு மனைவியாக கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தான் இந்த மனைவியை எனக்கு கொடுத்தார். ஏதோ அம்மா அப்பா பேசினாங்க அல்லது மற்றவங்க பேசி ஒழுங்கு பண்ணாங்கன்னு இல்லை, கர்த்தர் தான் இந்த மனைவி எனக்கு கொடுத்தார். அதே போல ஜெபஸ்ரீ வந்து மார்டினை வந்து கர்த்தர் தான் எனக்கு அதை அவரை எனக்கு கணவராக கொடுத்தார். இது கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக இதை நியமித்தார். இன்றைய தினத்திலே காட்சியிலே கொண்டிருக்கிறார் என்று அங்கு அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் என்றால், அந்த வெளிப்பாடு இருக்கும் என்றால், அவங்களுக்குள்ள பெர்ஃபெக்ட் லவ் இருக்கும். அவங்களுடைய அன்பு எந்த விதத்திலும் அது மாறாத அன்பாக இருக்கும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ரோமர் 5:8 வாசிக்கலாம். ரோமர் 5:8,
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார்.
நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். அவர் வந்து நீங்க பிறப்பதற்கு முன்னதாகவே உங்களை அவர் நேசித்தார். நீங்க வந்து வார்த்தையில வருவதற்கு முன்னதாக, நீங்க நியூ பேர்த் அடைவதற்கு முன்னதாகவே அவர் உங்களுக்கு கிரயத்தை செலுத்தி விட்டார். நாம் பாவிகளாய் இருக்கையில் நம் மனம் துருவதற்கு முன்னதாகவே அவர் நம்மை நேசித்தார். அவர் நமக்கு கிரயத்தை செலுத்தி விட்டார். இப்பொழுது நம்ம வந்து அந்த அன்பை ரெகனைஸ் பண்ணுகிறோம். He already paid the price because perfect love. உங்களை வந்து அவர் நேசித்தார். நீங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் உங்களை நேசித்தார். உங்களுக்காக மரித்தார், கிரயத்தை செலுத்தினார். ஏனென்றால் நீங்கள் அவளின் ஒரு பாகமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் அவருக்குள் இருந்தீர்கள். நீங்கள் அவருக்குள் இருந்ததுனால உங்களை நேசித்தார். நீங்க வந்து ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாகவே உங்களுக்கு எல்லாத்தையும் அவர் கிரயத்தை செலுத்தி விட்டார். இதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய காரியம். அதே போல உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே கர்த்தர் வந்து இந்த கப்பல் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஆண்டவர் இவர்களுக்கு இவர்களை கணவனும் மனைவியுமாக கொண்டிருக்கிறார். இது கர்த்தரால வந்தது, இது கர்த்தர் தான் இவர்களை இவ்விதமாக இணைத்திருக்கிறார் என்று அவர்கள் விசுவாசிக்கும் பொழுது, அந்த வெளிப்பாடு வரும் பொழுது ஒருவரை ஒருவர் அவர்கள் பரிபூர்ணமாக நேசிக்க முடியும். ஆமென். கர்த்தர் ஆடம் அண்ட் ஈவை அவர் வந்து இணைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார், அவங்களுக்கு முழு உலகத்தையும் அவர் கொடுத்தார், அவங்களுக்கு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் கொடுக்கிறார், அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறார். என்ன சுதந்திரம் என்றால் முழு உலகமும் அவர்களுக்கு சுதந்திரம். ஆதியாகமம் 1:28 வாசிக்கலாம்.
பின்பு தேவன் அவளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார்.
அவளை இணைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்க முழு உலகத்தையும் சுதந்திர, ஒரு மனுஷன் உலகம் முழுவதும் சுதந்திரிக்க முடியாது. அதனால நீங்க பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்புங்கள். ஆண்டவர் சொன்னபடி இன்னைக்கு உலகம் நிரம்பி இருக்கிறது, ஜனத்தொகை இன்னைக்கு அதிகமாயிருக்கிறது. ஒரு காலத்துல ஒரே ஒரு மனுஷன் தான் இருந்தோம், ஆடம் மட்டும் இருந்தார். பின்பு ஈவை ஆண்டவர் பிரித்து அவளை இணைத்து ஆசீர்வதித்து அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நிறைவேறி இருக்கு. பைபிள் வேர்டு நிறைவேறி இருக்கு. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், நீங்கள் வந்து சகலத்தையும் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளுங்கள், சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். அதை இப்பொழுது பெண்ணை குறித்து சொல்லும் பொழுது, இப்ப மனைவிகளே உங்கள் புருஷருக்கு நீங்கள் வந்து கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. புருஷர்களே உங்கள் மனைவினத்தில் அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், அன்பும் கீழ்ப்படிதல். ஈசாக்கு குறித்து நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது அங்கே ஈசாக்கு பெண் கொள்ளும்படியாக எலியேசர் அங்கே போகிறான், பதான் அராமுக்கு போகிறான். அவன் வந்து ரெபேக்காளை அங்கே அவன் கண்டுகொள்ளுகிறான். நீரும் குடியும் உடைய ஒட்டங்களுக்கும் மண்டு வார்ப்பேன் என்று சொல்லும் பொழுது அவளே என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற துணைவியாய் இருப்பாள் என்று சொல்லும் பொழுது ரெபேக்காள் அதே மாதிரி செய்கிறாள். அதை விளக்கி சொல்லக்கு நமக்கு நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்ற காரியத்தை கவனிங்க. ரெபேக்கா உடைய வீட்டுக்கு போய் ரெபேக்காவுக்கு ஈசாக்கை பற்றி எல்லாத்த காரியத்தையும் சொல்லுகிறான். ஈசாக்கை பற்றி தானே எல்லா விவரங்களும், மணவாளனுடைய பற்றிய விவரங்கள் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது, மணவாளனுடைய ஃபேமிலியை பற்றி சொல்லும் பொழுது அவளுக்கு வந்து ஈசாக்கை விவாகம் செய்ய மன விருப்பம் ஏற்பட்டது. அதே போல கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார், இயேசு கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு நமக்கு வந்திருக்கிறது. ரெபேக்கா ஹேட் த மைண்ட் ஆஃப் கிறைஸ்ட் ரிவீல்ட் டு ஹர் பை எலியேசர். எலியேசர் வந்து ரெபேக்காளுக்கு தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்தினார். அதே போல நமக்கு இன்னைக்கு ஒரு ப்ராஃபெட் சோரன் வில்லியம் மேரியன் பெனன்ஹாம் ஆண்டவர் கொண்டு தேவனுடைய சிந்தையை வெளிப்படுத்தி இருக்கிறார். முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவனுடைய சிந்தை வெளிப்படுத்தப்படுது. இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாடு வரும் பொழுது நாம் அவருடைய மனவாட்டியாக மாற நமக்கு விருப்பம் வந்தது. இது அவள் புறப்பட்டு வருகிறாள் லாங் ஜேர்னி ஒட்டகத்தின் மூலமாய் வரும் பொழுது. அதே போல இன்னைக்கு நம்ம லாங் ஜேர்னி பண்ணி கொண்டிருக்கிறோம். இதோ அங்க கர்த்தர் அங்க வருகிற, அங்க ஈசாக்கு அங்க வருகிறான். 24:63 வாசிக்கலாம்.
சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த போது ஒட்டகங்கள் வர கண்டான்.
ரெபேக்காளும்
தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியில நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டான்.
இதோ ஈசாக்கு அங்க இருந்து இறங்கி அங்க வயல் வெளிக்கு வருகிறார். லகோவாயிரே என்ற துறவண்டையில வந்து தியானம் பண்ண வருகிறார், வீட்டை விட்டு இறங்கி வருகிறார். அதே போல கத்ரா இயேசு கிறிஸ்து மேகத்துல இறங்கி வந்திருக்கிறார். அதுதான் ஏழாம் முத்திரை. இன்றைக்கு நம்ம ஏழாம் முத்திரையில இருக்கிறோம். ஏழாம் முத்திரை கமிங் ஆஃப் த லார்ட். இந்த ரெபேக்காள் வந்து ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்கா, அவளை பார்க்க அங்க அது யார் என்று கேட்கும் பொழுது எலியேசர் சொல்லுகிறான், தட் இஸ் யுவர் ஹஸ்பண்ட், அதுதான் உன்னுடைய கணவர், உன்னுடைய புருஷன் அவர்தான் என்று சொன்ன உடனே அவள் என்ன செய்யறாள், ஒட்டகத்தை விட்டு இறங்கி அந்த வசனத்தை வாசிக்கிறாள்.
அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள்.
She quickly veiled herself and came into submission to him. அது வந்து முக்காடிட்டு கொண்டாள் என்றால் என்ன அர்த்தம் என்றால் சப்மிஷன், தன்னை வந்து ஒப்பு கொடுக்கிறாள். அதான் வந்து கீழ்ப்படிதல். அதன் பின்பு என்ன வாசிக்கிறோம், 67 வசனத்தை வாசிக்கலாம்.
அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி
கொண்டான். தாய் வந்து சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவன் அவளை நேசித்தான் என்று சொல்லப்பட்டது. He loved her. இதோ நேசித்தான். பாருங்க, அங்க அன்பும் கீழ்ப்படிதலும். ரெபேக்காள் அந்த கீழ்ப்படிதல், ஈசாக்கிடத்துல அன்பு இருக்கிறது. அந்த ஃபேமிலியை கத்தர் வந்து சந்தோஷமாக வாழ செய்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னாக மனுஷனாக வந்தார். எதற்காக? டு ரெடீம் இஸ் பிரைட். இப்பொழுது 7 முத்திரை அவர் இறங்கி வந்திருக்கிறார். எதற்காக என்றால் டு ரிசீவ் ஹிஸ் பிரைட், அவருடைய மனவாட்டியை சேர்த்துக் கொள்வதற்காக. 3 முறை ஹி கம்ஸ் தேர்ட் வித் இஸ் This pride. அவர் மனவாட்டியோடு கூட அவர் 3 முறை உலகத்துக்கு வரப்போகிறார். எதற்காக? இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக. ஆமென்,
ஆமென்.
1000 வருஷம் ஆளுகை, இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக. ஒரு மனுஷனுடைய முதல் வாரிசு அவனுடைய மனைவி தான். அவனுக்கு உண்டான எல்லாத்துக்கும் அவன் மனைவி தான் சுதந்திரவாளி. அதனால நம்ம அவருடைய பிரைடா இருப்பதனாலே இந்த வானத்தை பூமி அவர் உண்டாக்கினார். நாம் தான் அந்த சுதந்திரவாளி. அதனால அவர் 3 முறை வரப்போகிறார். எதற்காக என்றால் தம்முடைய மனவாட்டியோடு வந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக. ஹல்லேலூயா. அதே பேட்டர்ன் தான் இந்த மேரேஜில் நடக்கு. சாராளை பைபிளில் வாசிக்கும் பொழுது அவள் வந்து தன்னுடைய கணவனை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். ஒன்று பேதுரு புஸ்தகம் 3 அதிகாரம் 5-6 வாசிக்கலாம்.
இப்படியே பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள்.
சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி, ஆண்டவன் என்றால் எஜமான் அர்த்தம், எஜமான் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கீழ்ப்படிதலுக்கு அடையாளம் வந்து சாராளாய் இருக்கிறாள். ஒரு மாதிரியாக சாராள் இருக்கிறாள். வைஸ் லவ் ஒபே யுவர் ஹஸ்பண்ட், உங்களுடைய புருஷருக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். சப்மிட் யுவர் ஹஸ்பண்ட், உங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இங்கே ஆண்டவன் என்று சொல்லி அவள் கீழ்ப்படிந்திருந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷனுடைய அந்த அன்பு வந்து அவளை பரிசுத்தமாக்கினது. ஆண்டவர் சபையை அன்பு கூர்ந்து திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினால் அதை பரிசுத்தமாக்குகிறார். அவங்களுடைய அன்பு வந்து லைஃபை ப்ரொடியூஸ் பண்ணது, அதாவது ஜீவனை உற்பத்தி பண்ணது, ஒரு ஜீவனை பிறப்பித்தது. கர்த்தர் வந்து என்ன சொல்லுகிறார், ஆதியாகமம் 28:10 வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:10
அவர் உற்பகால திட்டத்தில் நிச்சயமாக இடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது மனைவியாக சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவளுக்கு பின்புறமாய் கூடார வாசல் இதை கேட்டுக் கொண்டிருந்தார்.
சரி, ஒரு உற்பகால திட்டத்திலே நான் நிச்சயமாக திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். அவங்களுடைய விவாக யூனியனை ஆண்டவர் ஆசீர்வதித்து சாராளுக்கு அந்த சப்மிசிவ் ஸ்பிரிட் இருக்கிறது. ஆபிரகாம் வந்து சாராளை நேசிக்கிறான். இப்பொழுது அவங்களுடைய விவாக யூனியனை ஆண்டவர் ஆசீர்வதித்து அங்கே ஒரு குழந்தையை பிறப்பிக்கிறார். ஒரு பிராண உற்பத்தால திட்டத்திலே திரும்ப நான் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சாராளை பார்த்து சொல்லும் பொழுது அவளுடைய அவிசுவாசம் நீங்கி அவளுக்கு இப்பொழுது ஃபெய்த் வந்துவிட்டது. அவள் கற்பம் தரித்தாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 11:11 வசனம்,
விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள்.
இதோ விசுவாசத்தினாலே சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி அவள் வந்து அவள் விசுவாசத்தினாலே அவள் கர்ப்பம் தரிக்க பலனடைந்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால கர்த்தர் என்ன செய்கிறார், ஆடாமை பார்த்து உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் அப்படிங்கிறார். அதன் பின்பு உனக்கு வந்து ஒரு சுதந்திரத்தை தருவேங்கிறார். ஆடாமுக்கு ஒரு சந்ததியை கொடுத்தார். ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெறும்படி தான் ஆடாமை உண்டாக்கினார். மல்கியா 2:15 வசனம், மல்கியா 2:15
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார் ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமா இருந்தது பின்ன ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதான்
ஒருவனை அல்லவா படைத்தார் ஏன் ஒருவனை படைத்தார் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெறும்படிதானே ஆடம் மூலமாக ஆண்டவர் ஒரு சந்ததியை எதிர்பார்த்தார் ஆடமுக்கு இந்த முழு உலகத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்தார் அதே போல கணவன் மனைவி இணைக்கப்படுவது அவங்க மூலமாக ஒரு சந்ததி பெற வேண்டும் அவர்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம் அதே போல ஆப்ரஹாம் அண்ட் சாராளை ஆண்டவர் வந்து இதை அழைத்தார் அவன் வந்து பரிசுத்தாவினாலே வழி நடத்தப்பட்டு லீடிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் அவனுக்கு இருந்தது அவன் வந்து ஊர் என்கிற கல்தையா விட்டு கானான் தேசத்துக்கு வந்தான் அப்பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் உனக்கு மூலமாக ஒரு சந்ததி வரும் கடற்கரை மலநத்தினியாகவும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன ஒரு சந்ததி வரும் இரண்டாவது என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த கானான் தேசம் முழுவதையும் இந்த 7 ஜாதிகள் இருக்கிற தேசத்தை உனக்கு நான் சுதந்திரமாய் கொடுத்தேன் உனக்கும் உன் சந்ததிக்கும் சுதந்திரமாய் கொடுத்தேன் ஆண்டவர் என்ன செய்ய ஒரு சந்ததியை ப்ராமிஸ் பண்ணுகிறார் ஒரு சுதந்திரத்தை ஒரு லேண்டை அவர் வந்து அங்கே வந்து ப்ராமிஸ் பண்ணுகிறார் ஆடமுக்கு முழு உலகம் ஆப்ரஹாமுக்கு ஒரு தேசம் ஒரு கண்ட்ரி அவனுக்கு ஆப்ரஹாமுக்கு ஒரு சந்ததி அவர் அங்கே ஆண்டவர் எதிர்பார்த்தார் பிராமிஸ் பண்ணார் அதே போல தான் இந்த கணவன் மனைவியை ஆண்டவர் இணைக்கும் பொழுது அவர்கள் ஒரு சந்ததியாக மாற வேண்டும் அவர்கள் பிள்ளைகளை பற்றி ஒரு ஃபேமிலியாக மாற வேண்டும் அவர்கள் எல்லா ஆசீர்வாதத்தையும் உலகப்பிரமான நன்மைகள் எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் அதே பிளஸ்ஸிங் தான் ஆடம் அண்ட் ஈவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ஏப்ரஹாம் அண்ட் சாராளுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதத்தை தான் இப்பொழுது மார்ட்டின் ஜபஸ்திக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் ஹல்லேலூயா சாராள் வந்து அங்கே ஆப்ரஹாமுக்கு அவள் கீழ்ப்படிந்திருந்தார் அவளுடைய சப்மிசிவ் ஸ்பிரிட் வந்து அங்கே ஆப்ரஹாம் வந்து சாராளை நேசிக்கும்படியாக செய்தது சாரா வாஸ் சேஞ்ச் டு ரிசீவ் த ப்ராமிஸ் வாக்கு தத்தம் பண்ணதை பெரும்படியாக ஆண்டோர் அவள் சரீரத்தை மாற்றினார் அவள் ஹஸ்பண்டுடைய லவ்வை அவள் பெற்றாள் ஏனென்றால் அவள் கீழ்ப்படிந்தாள் அங்க பயபக்தி உடையவளாக இருந்தால் அவள் வந்து ஒப்பு கொடுத்துகிற ஜீவியம் இருந்தது இதனாலே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு சந்ததியை கொணர்ந்தார் ஈசாக்கின் மூலமாக ஒரு சந்ததியை அவர் கொணர்ந்தார் ஆனால் லோத்தை நம்ம பைபிளில் வாசிக்கும் பொழுது நோத்து வந்து தன் மனைவியை நேசித்தான் ஆனால் அவனுடைய மனைவி அவனை நேசிப்பதை பார்க்கிலும் உலகத்தை அதிகமாக நேசித்தாள் லோத்து தன் மனைவியை நேசிக்கிறான் ஆனாலும் அவன் மனைவி உலகத்தை நேசிக்கிறாள் சில ஃபேமிலியில விதமாக இருக்கிறது ஆனால் ஆப்ரஹாம் அண்ட் சாரா ரெண்டு பேருமே கர்த்தரை நேசிக்கிறார்கள் லோத்து மனைவி என்ன செய்தாள் என்றால் பின்னிட்டு பார்த்தாள் ஆதியாகமம் 19:26 லூக்கா 17:32 வசனத்தை என்ன வாசிக்கிறோம் அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாளாள் இந்த லோத்தின் மனைவிக்கு நல்ல ஒரு சிச்சுவேஷன் கிடைத்தது கிறிஸ்டியன் அட்மாஸ்பியர் இருந்தது அவனுடைய அங்கிள் வந்து ஆப்ரஹாம் உலகத்திலேயே ரொம்ப பக்திமானாக இருந்தார் அவங்களுடைய ஃபெல்லோஷிப் இருந்தது அந்த ஃபெலோஷிப்பை விட்டு அவள் பிரிந்து போனாள் அது மாத்திரமல்ல ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி வந்தது தேவதூதருடைய ஊழியம் வந்தது அந்த தேவதூதர்கள் வந்து அவளை கையை பிடிச்சி அவங்க இழுத்து வெளியே கொண்டு வந்தாலும் அவள் மறுபடியும் பின்னிட்டு பார்த்தாள் உலகத்தை அவள் பார்த்தாள் ஜிடின் வபே அவள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படியவில்லை பின்னிட்டு பார்க்காதே இந்த சமபூமி எங்கு நில்லாதே உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொல்லும் பொழுது அன்பிலீவிங் ஒய்ஃபாய் இருந்தாள் அவிசுவாசமுள்ள ஒரு மனைவியா இருந்து பின்னோக்கி பார்த்து அவள் வந்து உப்பு தூணாக மாறினாள் என்று பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் இது எது கிடையாதுன்னா டினாமினேஷனல் கிறிஸ்டியன் சாபன கிறிஸ்தவர்கள் இந்த சாபன கிறிஸ்தவர்கள் கர்த்தரை நேசிப்பதை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை நேசிப்பதை பார்த்தலும் உலகத்தை அதிகமாக நேசிப்பார்கள் அதான் பூ போட்டு ஜுவல்ஸ் எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கும் ஆனால் அவங்க கிறிஸ்டின் தான் அன்பிலீவிங் வைஃப் டர்ன் பேக் அவள் பின்னோக்கி பார்த்தாள் ஆனால் லோத்து பின்னிட்டு பார்க்கவில்லை அவன் நேராக ஓடிக்கொண்டிருக்கிறான் அன்பிலீவிங் வைஃப் வந்து தன்னுடைய கணவனை நேசிப்பதை காட்டிலும் உலகத்தை அதிகமாக நேசித்தார். அதே போல ஆண்டவரை நேசிப்பதை காட்டிலும் சோபன கிறிஸ்தவர்கள் உலகத்தை அதிகமாக நேசிப்பார்கள். அவங்க பரிபூர்ணமான வார்த்தைக்குள்ள வர முடியாது. காரணம் என்ன? உலகம் அவளுக்கு தடையா இருக்கிறது. அவங்க வந்து சோபன லோத்து மனைவி சோபன கிறிஸ்தவர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறார். கடைசியாக என்ன ஆனது? அந்த சோதோம் குமாரா என்ற பட்டணம் அக்கினிக்கு இரையாக மாறினது. அதே போல நம்ம இன்றைக்கு பார்க்கலாம், இந்த உலகம், இந்த உலகத்தை நீங்க நேசித்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை விட்டுவிட்டு உலகத்தை நேசிக்கும் பொழுது உலகம் ஆனது கடைசியா அட்டாமிக் ஃபயர் வால்கானிக் ஃபயர்ல இந்த உலகம் வெந்து உருகி அழிஞ்சு போகும், முற்றிலுமாக அழிஞ்சு போகும். கர்த்தரை நம்ம விசுவாசித்து அவரை பின்பற்றினால் நமக்கு ஆண்டவர் தாமே ஒரு ஃபியூச்சர் ஹோம் வைத்திருக்கிறார். ஆபிரகாம் அந்த பட்டணத்துக்காக காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின ஒரு பட்டணம் நியூ ஜெருசலேமில் நம்ம பிரவேசிப்போம். கர்த்தர் இன்னைக்கு அதே பேசிஸ் எல்லாம் வச்சிருக்கிறார். ஆபிரகாம் அண்ட் லோத்து மாறி, லோத்தின் மனைவி மாறி இங்க நம்ம சோபன கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை பைபிள் படித்தாலும் அவனுக்கு உலகம்தான், அவனுக்கு உலக ஆசை, உலகத்துக்கு ஏற்றவங்க வேஷம் தரித்து கொண்டு உலக பிரகாரமே ஜீவிப்பது. தேவனுடைய வார்த்தையை சொன்னால் அது அவனுக்கு முக்கியத்துவம் கிடையாது. அதை பார்க்கலும் தேவன் உலகத்தை நேசிப்பதனாலே அந்த சோதோம் குமாரா எப்படி அழிவில் அது முடிந்ததோ அதே போல நிலைமை தான் அடையும். ஆனால் ஆபிரகாம் வந்து இதோ தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறான். ஹல்லேலூயா. ஒரு நாளிலே நம்ம ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபன் கூட நம்ம பந்தி இருப்போம், இந்த உலகத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. புருஷர்களே உங்கள் மனைவிடத்தில் அன்பு கூறுங்கள். மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். லவ் அண்ட் ஒபீடியன்ஸ் இருக்கும் பொழுது அந்த ஃபேமிலியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன்.